இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற பகுதி, தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். கடந்த வாரம் இந்த வார்த்தையை தான் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற ஜனங்கள் அவருடைய எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏசியா 8:9-10. ஏசியா 8:9-10. போதும். அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, தேவன் எங்களோடு இருக்கிறார், அதனால ஜனங்களை நீங்கள் எல்லாரும் கூட்டம் கொடுங்கள். நீங்க எப்படி கூட்டம் நடத்தினாலும் சரி, ஒன்றும் நடக்காது. நீங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவீர்கள். ஏன்னா எங்ககிட்ட தான் தேவனுடைய வார்த்தை இருக்குது. தூரதேசத்தாராகி நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள். அப்படின்னா எல்லாரும் எங்களுக்கு தான் செவி கொடுக்கணும். சிங்கப்பூரில் இருக்கிறவன், மலேசியாவில் இருக்கிறவன், அமெரிக்காவில் இருக்கிறவன் எல்லாரும் நாங்கள் தான் முக்கியமான ஆட்கள். அதனால் சபைகளாக ஆரம்பிச்சுக்குவாங்க. எப்படின்னா அகில இந்திய பெந்தகோஸ்தே சபை அப்படி ஆரம்பிச்சுக்குவாங்க. அப்புறம் வந்து தெற்காசிய பெந்தகோஸ்தே சபை, உலக கிறிஸ்துவ ஐக்கியம் அப்படின்னு நிறைய பேர் உலகளாவின பேரை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா, எங்ககிட்ட தான் ஆண்டவர் இருக்கார், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ஒன்றும் நடக்காது, ஏன்னா அதுக்குண்டான ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து என்ன சவால் விடுறாங்க. செய்யுங்கள், இடைகட்டி கொள்ளுங்கள், முறிந்தோடு போடுவீர்கள். அப்படின்னா இடைகட்டி கொள்ளுங்கள்னா என்ன, நீங்கள் வந்து பலப்படுத்திட்டு வந்தாலும் நீங்கள் எல்லாம் எங்ககிட்ட முறிந்தோடி போவீர். முறிந்தோடி போவீர்கள்னா எங்ககிட்ட வெக்கப்பட்டு கேவலப்பட்டு நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் எல்லாரும் சிதறடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எங்களோடு இருக்கிறார்னு சொல்லிட்டு அநேகர் பல காரியங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் முக்கியமான ஆள், யாரும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஆலோசனை செய்யுங்கள் அது அபத்தமாகும். அப்படின்னா நீங்கள் என்ன ஆலோசனை கொண்டு வந்தாலும் அபத்தமாகும். அபத்தமாகும்னு என்ன அர்த்தம்?
இல்லை,
பொய். அபத்தம்னா பொய்னு அர்த்தம். மலையாள வார்த்தை தமிழ் யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஆலோசனை பண்ணாலும் சரி அதுவும் அது எல்லாமே பொய்யாக மாறிடும். வார்த்தைகளை வசனியுங்கள் அது நிற்காது. என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி அது நிற்காது. காரணம், எங்ககிட்ட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு உலகத்தில் அநேக சபைகள் சொல்லி கொண்டு இருக்கிறது. அது எப்படித்தான் சொல்கிறாங்கன்னு தெரில. என்ன பேசினாலும் சரி ஆண்டவர் எங்கூட இருக்கார், நாங்கள் எதுக்கு கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேட்டால் பேயோடுது, பிசாசு ஓடுது, பெரிய பில்டிங் கொடுத்துருக்காரு, சபையில் ஆத்மாக்கள் நிரம்பி வழியுது, 10 கார் இருக்குது, 100-200 பிரான்ச் சபை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் எங்கள் கூட இருக்கார் பார், எங்களுடைய மகிமையை பார், அங்கே பார், இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சவால் விடுறாங்க தேவன் எங்களோடு இருக்கிறார் அப்படின்ட்டு. ஏசியா 8:11-15 வாசிப்போம். 8 ஏசியா 8:11-15.
கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள்.
போதும். இங்க என்ன நாம வாசிக்கிறோம், இப்படி தேவன் எங்களோடு இருக்காருன்னு சொல்லிட்டு மாறு தட்டி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க சவால் விட்டுட்டு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய கண்ணாம் என் மேல் அமர்ந்து என்னோடு பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியை நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, அப்ப ஆண்டவர் எங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள நம்பி போகக்கூடாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது கர்த்தருடைய கரம் நம்ம மேலே வரும். கர்த்தருடைய கரம் நம்ம மேலே வருதுன்னு எப்படி? கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து, என்ன அர்த்தம்? ஆண்டவர் இப்படி கை நீட்டுவாரா? அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பனதாவது. இந்த வார்த்தையிலே அடங்கி இருக்குது. நான் வாஸ்த வார்த்தையிலேயே கர்த்தருடைய கரம் எப்படி நம்ம மேல அமருது. வசனத்தோட இருக்கிற மாதிரி எடுத்து சொல்லணும். வாசிப்போம்.
என்னை குறித்து விசாரித்து கேளாதனாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதனாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமில்லாத வழியிலே தங்கள் நினைவின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சன்னிதியில் நித்தமும் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களில் பலியிட்டு
போதும். நாள் முழுதும் கரை நீட்டினேன். ஆண்டவர் நாள் முழுவதும் கரை நீட்டிகிட்டு இருக்காரு. அந்த கரை நீட்டிகிட்டு இருக்கும்போது யார் வந்து அந்த கரத்தை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க மேலே அந்த கரம் அமரும். எதுக்கு கை நீட்டிகிட்டே இருக்காரு? நாள் முழுவதும் கரை நீட்டிகிட்டே இருக்காரு. ஆண்டவருடைய எச்சரிப்பு, ஆலோசனை பல இடங்களில் இருக்குது அந்த வசனம். நாள் முழுவதும் கரை நீட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நம்ம மனசாட்சி நம்மளுக்கு சொல்லும். நம்ம எங்கேயாவது பாதம் மாறும்போது, வசனத்தை விட்டு வழி விலகி போகும்போது நம்மளுக்கு உணர்த்தும். அதுதான் கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை அப்படின்னா நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கறது ஆண்டவர் நிறுத்தாமல் இல்லை. ஆண்டவர் எப்பவுமே நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. அப்போது தேவனுடைய ஆலோசனை என்னுடைய ஆவியிலே அமர்ந்து இந்த ஜனத்தின் வழியில் நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்புகிறார் அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் மட்டும்தான் தேவன் எங்களோடு இருக்கிறார். அதுக்கு அர்த்தம் பாருங்கள், எத்தனை சபை நடக்குது, எத்தனை ஜனங்க வர்றாங்க, எத்தனை வண்டி இருக்குது, நாங்கள் எத்தனை நாட்டுக்கு போயிட்டு வர்றோம், அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ஜனத்தை விட்டு விலகி தேவனுடைய ஆலோசனை கேட்டால் மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். அப்படி வந்து ஆண்டவர் சொல்கிறார் என்னன்னு, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும். எப்படி கட்டுப்பாடு? ஏதாவது ஒரு கட்டுப்பாடு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் சபையின் உபதேசம், கட்டுப்பாடு, மருந்து சாப்பிடாம இருக்கணும். ஆமா, எல்லாம் மருந்து சாப்பிடாம இருக்கணும். ஆனா சொல்றேன், அத்தனை பேரும் திட்டத்தனமா சாப்பிட்டு
இருக்கிறான்
சாப்பிட்றாங்க. இதுதான் கட்டுப்பாடு. இப்படி இருக்கணும், நகை போடக்கூடாது அதுதான் சத்தியம், மருந்து சாப்பிடக்கூடாது அதுதான் சத்தியம். அப்புறம் என்னென்னமோ சொல்லிட்டு புதிய புதிய கட்டுப்பாடுகளை அவங்க வச்சிட்ருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தில் அதெல்லாம் இல்லை. கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படியே நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். ராபோஜனம் எடுக்கல, அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கல, அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு. அப்படி ஆகிப்போச்சு. ஊழியத்தை விட்டு வழியில் வந்ததுனால தான் இப்படி ஆச்சு. அப்புறம் தலையில் கையை வச்சுட்டு விலகி வந்ததுனால தான் இப்படி ஆச்சு. எதா ஒன்று ஆகிப்போச்சுன்னா உடனே எதா ஒன்று பிடிச்சிக்குவாங்க. ஆனால் கடவுளை ஆராதிக்காதவன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன், இந்து விக்கிரகங்களை வணங்குறவனுக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆனால் இங்கே வந்து கிறிஸ்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா மற்றவனெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு முண்டி சாக்கு சொல்லி சப்பக்கட்டு கட்டி இதுதான் அது அதுதான் இது இந்துக்கள் தான் நிறையா சொல்லுவான், நீ நேரம் பார்க்காம போயிட்ட, நல்ல பஸ்ஸில் ஏறாமல் போயிட்ட, நல்ல நாள் பார்க்காம போயிட்ட, இன்னைக்கு பிறகு காலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் தான் மதாரதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ அதெல்லாம் அவனெல்லாம் கூட அதை விட்டு வெளியில் வந்துட்டான் விஞ்ஞானத்தை தெரிஞ்சு. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவங்க பார்த்திங்கன்னா ஜாதிகளிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க எல்லா நாளும் நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு சகுனம் பார்த்துக்கிட்டு ஆண்டவருக்கு பயப்படுறது இப்படித்தான் அப்படித்தான் இப்படித்தான் சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஜனங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்து நீ நம்ப வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ செய்ய வேண்டியது என்னென்னா அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். அப்படின்னா தேவன் ஒருவர் தான் நம்மளுக்கு பரிசுத்தமானவர். இப்படி இருக்கிற ஜனங்களுக்கு இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்களே, இது கட்டுப்பாடு, இது பயம், இது வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இரண்டு கோத்திரங்களுக்கு தடுங்களின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருங்கும் கண்ணியுமாய் இருப்பார், அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிவிடுவார்கள். இது சொல்றது யாரு? ரெண்டு கோத்திரம் தான் வந்து மாத்தி மாத்தி சொல்லிட்டு கிடக்கும். நீங்க வாசம் எடுத்துட்டு பாதியோட ஓடிட்ட, ஊழியத்துக்கு வந்துட்டு பாதியோட ஓடிட்ட, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நீ வந்து மனம் திரும்பாமிறதுனால தான் இப்படி ஆச்சு, ரட்சிப்புலேருந்து பின் வாங்கி போயிட்ட, இதே ஒன்று சொல்லுவாங்க, ராபாஜனம் எடுக்காமல் போயிட்ட, அல்லது புறஜாதிகளுடைய இதில் போய் கலந்து நீ உக்காந்துட்டு வந்துட்ட. அப்படி ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு கட்டுப்பாடு இருக்குது. இந்த கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே ஒரு இடத்துல வச்சிடறாரு. அது ரெண்டு கோத்திரத்துக்கு இடறுதல், பாக்கியெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. பாக்கி 10 கோத்திரம் இருக்குது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு கோத்திரம் அடிக்கடி இடறி விழுந்துக்கிட்டே இருக்கும், இந்த தப்பு எதனால் வந்துச்சு, இந்த தவறு எதனால் நடந்தது அப்படின்னு ரெண்டு பேரும் யோசனை பண்ணவே மாட்டாங்க. இந்த ரெண்டு கோத்திரம் என்ன, எந்த கோத்திரம், சோத்திரம், ரூபன் மனசு எதுக்கு இடறி விழுகிறான், கோத்திரம்தான் கேட்குறேன், இடறி விழுகிறாங்க. ஏன்னா நம்ம சபை வந்து எல்லா சபையிலையும் சமாதானம் சந்தோஷம் கிருபை இரக்கம் அன்புன்னு வார வாரம் பேசணுன்னா நிறைய பேசலாம். ஆனால் நாமெல்லாம் ரசிக்கப்பட்டு 20 வருஷம் 15 வருஷம் 10 வருஷத்துக்கு தாண்டி வந்தாச்சு, இன்னும் பாலையே குடிச்சிட்டு இருந்தா வயிறு தான் பெருசாக கை காலெல்லாம் சூம்பி போயிடும். அதனால் காலத்துக்கு ஏற்றபடி நாம் வளரணும். இரண்டு கோத்திரம்னா என்ன, என்ன ரெண்டு கோத்திரம், எது இந்த ரெண்டு கோத்திரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கும். லேவி கோத்திரமும் யூதா கோத்திரம், லேவி கோத்திரமும் யூதா கோத்திரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை போடும். என்னதுனால சண்டை போடுது சொல்லு, எதுனால சண்டை போடுது, கேள்வி கேட்காம விட்டா அப்படியே இது என்னடா பைபிள் ஸ்டடி பைபிள் கிளாஸை விட ரொம்ப டீப்பாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும். அதனால் கேள்வி அடிக்கடி கேட்கணும், ஏன் ரெண்டு கோத்திரம் அடிக்கடி சண்டை போடுது, ஸ்கிரிப்டர் பேஸ்ட் மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் இருந்தோம், சபையில் நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு மற்ற சபைக்காரங்களை பார்க்கும்போது கேள்வி கேட்டானே தீர்ந்து அப்படியே பயப்படணும், என்னடா இது இப்படி கேட்குறாங்களே கேள்வி அப்படின்னு, ஏன் ரெண்டு கோத்திரம் சண்டை போடுது, என்ன என்ன காரணத்தை வச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் வேணுமில்ல, ரெண்டு கோத்திரம் சண்டை போடுது என்னத்தினால சண்டை போடுது. அதனால தேவன் எங்களோடு இருக்கிறார், இப்போ இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். தேவன் எங்களோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அநேகர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவன் எங்களோடு இருக்கிறான்னு சொல்கிற ஜனங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், நீ வந்து கர்த்தருக்கு பயந்து நீ உண்மையாக இருந்தீன்னா போதும். பதிமூணாம் வசனம், சேனையின் இயேசு 8:13, சேனையின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்களுக்கு அச்சமாக இருப்பாராக. கர்த்தருக்கு மட்டும் பயந்தால் போதும், யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி கவலையே பண்ணணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறார், நீங்கள் இடைகட்டி கொள்ளுங்கள், கட்டுப்பாடு என்று சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னோடு பேசி. ஆண்டவருடைய கரம் என்மேல் அமர்ந்து, ஆண்டவர் கை நீட்டிகிட்டே இருக்கார், அமர்றதுக்கு நாம் விடமாட்டேங்கிறோம். அதனால தான் தாவீது சொல்கிறான், என்னையே நான் விளக்க மாட்டேன், அல்ல தட்டுவதில்லை. தேவனுடைய கடிந்து கொள்ளுதல் வரும்போது என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வரும்போது எல்லாரும் தலையை விளக்கி விளக்கிட்டு போறாங்க. அல்ல தட்டுவதில்லை அப்படின்னா ஆண்டவருடைய கரம் வரும்போது தட்டிட்டு தட்டிட்டு போறது, தேவனுடைய ஆலோசனை வரும்போது விளக்கிட்டு போறது. இருதயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி செய், இப்படி செய்யாத அப்படின்னு, அதை உடனே விளக்குறது. அப்படி இருக்கும்போது தேவன் எங்களோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு அநேக பேர் சொல்லும்போது, ஓ நம்மளுக்கு அப்படி இல்லாதனாலதான் அப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துக்குவாங்க. ஆனால் இது எல்லாம் தேவனோடு எங்களோடு இருக்கிறார், எங்களுக்கு இத்தனை சபை இருக்குது, நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு வண்டி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிற ஜனங்கக்கிட்ட நாம் பார்த்து அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்த்து அவருக்கே பயப்பட்டால் போதும், வேறு ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு பரிசுத்தலமாக இருப்பார். இப்போ தேவன் எங்களோடு இருக்கிறார், இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் இடைகட்டி கொள்ளுங்கள், நீங்கள் முறிந்தடி போவீர்கள் அப்படி இப்படின்னு சொல்கிற ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு கோத்திரத்திற்கு தடுங்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையுமாக இருக்கிறார். இந்த ரெண்டு கோத்திரம் யூதாவும் லேவியும். எப்படி யூதாவும் லேவியும் இடறாங்க, என்ன காரணத்தினால இடறாங்க? ஆமா, லேவி யூதாவும் இடவிப்பு விழுகிறாங்க. இல்லை, அது இல்லை. இந்த லேவி கோத்திரமும் யூதா கோத்திரமும் இடறி விழுகுது. இயேசு கிறிஸ்து வந்தப்ப இடறி விழுந்தது. வந்தாரு. இடறி விழுகிறது எப்படி? இடறி விழுகிறது, இடறி விழுகிறதுனா கல்லை தட்டி விழுகிறது, அல்லது ஏதோ ஒரு இதில் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறதா தான் இடறி விழுகிறது. இல்லை, என்ன காரணத்தினால ரெண்டு கோத்திரம் இடறி விழுது, ரெண்டுமே இடறி விழுகுது. யூதாவும் லேவியும் இடறி விழுவாங்க, அன்னைக்கும் இடறி விழுந்தாங்க, இன்னைக்கும் இடறி விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ரெண்டு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா, தேவன் எங்களோடு இருக்காருன்னு சொல்றாங்க. அதனால எப்படி இடறி விழுகிறாங்க? ஆமா, ரெண்டு கோத்திரத்துக்கு மட்டும்தான். ஏன், என்ன காரணம்? சரி, நானே சொல்லிடுறேன். ஆராதிக்கிறது நாங்கள் தான் அப்படின்ட்டு லேவி கோத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க, தலைமுறை தலைமுறையாக வந்துட்டு இருந்தது. இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரம், இவர் ஆராதிக்கிறது கொள்ள போயிட்டார், இவர் பிரசங்கம் பண்ணுறது கொள்ள போயிட்டார். போனதுனால என்னாச்சு? பண்ண செய்யக்கூடாது. அப்போ செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது லேவி கோத்திரக்காரங்க என்ன பண்ணாங்க? ஆமாம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போய் மீறிட்டார். என்ன கடைசி என்ன நடந்தது? கடைசியில் என்ன முடிவாச்சு? சரண் சொல்லு பாப்பா, கடைசியில் என்னாச்சு? இயேசு கிறிஸ்து உள்ளே போயிட்டாரு. லேவியர்கள் தான் போகணும். கடைசியா என்னாச்சு? சொல்லு. கரெக்ட். என்ன நடந்தது கடைசியா? எப்படி இரடி விழுந்தாங்க? எல்லாம் கரெக்டு. கடைசியா என்ன நடந்தது? எப்படி இடறி விழுந்தாங்க? அதான் இப்ப கேள்வி. கரெக்டு. ரொம்ப சிம்பிளான பதில், ரொம்ப எளிமையான பதில்.
கடைசி
அதான், லேவி கோத்திரக்காரன் தான் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து உள்ள போயிட்டாரு. இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, லேவியும் சண்டை போடுறாங்க. கடைசியா என்ன ஆச்சு? சண்டை போய் போய் எந்த அளவுக்கு முத்துச்சு? அது எப்படி
நினைச்சிருப்பான்?
கல்லு சொன்ன மாதிரி. ஏன்னா தேவன் எங்களோடு இருக்கான்னு இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் போட்டி போட்டு இருக்காங்க, தேவன் எங்களோடு இருக்காருன்ட்டு. கடைசி என்னாச்சு? என்ன நடந்துச்சு? தெரியல. லேவி கோத்திரக்காரன் பிரமாணம் என்ன இருக்குது? பலி செலுத்துறதுக்கு அந்நியன் பிரவேசித்தால், இல்ல அந்நியன் வந்து ஆசரிப்பு கூடாரத்துல பிரவேசித்த என்ன பண்ணணும்? அந்நியன் உள்ளே பிரவேசித்தால் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த பிரமாணத்தை வச்சு இயேசு கிறிஸ்துவ லேவியர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாங்க. யூதா எப்படி இடறனா? அது வேணுமில்ல கேள்வி. தேவன் எங்க கூட இருக்காருன்ட்டு யூதாவும் சொல்றான். அப்ப யூதா ஒரு விதத்துல இடவே இருக்கணும்ல? இதெல்லாம் வேற பண்டிதர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. எங்கிட்ட கேட்டா நாங்க எப்படி சொல்ல
நினைக்கிறேன்?
கரெக்டு கரெக்டு. இடவி விழுகுறாங்க. இப்போ யூதா இடறிட்டான், இல்லை யாரு, லேவி இடறிட்டான். ஏன்னா தேவனுடைய பிரமாணம் என்னங்கிறது தெரியாம அண்ணிய வந்ததுனால அவன் கொலை செஞ்சிட்டான். யூதா கோத்திரம் எதில் இடறிடுச்சு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கறதுல பிரதான ஆசாரியரும் லேவியரும் யூதர்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்து சிலுவையில் அறையிறதுல பிரதான ஆசாரியனும் உள்ளா இருக்கிறான், லேவியர்களும் உள்ளா இருக்காங்க, வேத பாரகரும் உள்ளா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நியாயசாஸ்திரிகளும் இதில் இருக்காங்க, இதில் யூதர்களும் இதில் இருக்காங்க. இப்போ யூதர்கள் எப்படி இடறனா? வேதத்தை படித்து சிந்திச்சு தியானிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் வச்சு பட்டிமன்றம் பண்ணாங்கன்னா எப்படி பேசுவாங்க தெரியுங்களா இந்துக்கள்? நான் கேட்பேன், ஜனமான ஜனனைக்கு அதே அவ்வளவு தூரம் எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் வேதத்தை இன்னைக்கு பட்டிமன்றம் போடுறதுக்கோ பேசுறதுக்கோ யாருமே இல்லை. கேட்டால் நான் சொல்கிறதான் சத்தியம், மற்றதெல்லாம் கள்ள உபதேசம். ஏன்னா பட்டிமன்றம் இல்லை, வேதத்தை படிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. இப்போ லேவியர்கள் இடறி விழுந்தாங்க. யூதர்கள் எப்படி இடறி விழுந்தாங்க? யூதர்கள் எப்படி இடறி விழுந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ மேசியான்னு ஏற்றுக்கொள்ளலை. மேசியான்னு ஏற்றுக்கொள்ளலை, இவர் ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லிட்டாங்க. அப்படி யூதர்கள் இடறி விழுந்துட்டாங்க.
ம்
யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் மேசியா இல்லை, வேற ஒருத்தர் வருவார், காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் சொத்தை கேட்டு வாங்கினது யார்? இயேசு கிறிஸ்து வந்தப்போ சொத்தை கேட்டு வாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா, யார் கேட்டு வாங்கினாங்க சொத்தை? ஆ, யூதா கோத்திரம் என்ன பண்ணுச்சுன்னா, எங்களுடைய பங்கை எங்களுக்கு பிரித்து தரணுன்ட்டு இந்த இளைய குமாரன் கேட்குறான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து யூதா, எங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பிரித்து கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறான். எப்படி கேட்டு வாங்குறான்? கேட்டு வாங்குகிற ஒரு இடம் இருக்குது, தூர தேசத்துக்கு போய் செலவு பண்ணிட்டு திருப்பி வர்றான், ஆண்டவர் இப்போ ஏற்றுக்கொள்கிறாரு. எப்படி கேட்டு வாங்கினான்? எங்களுடைய பங்கை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு யூதா ஒரு இடத்துல கேட்குறான். இப்போ லேவியர்கள் ஒரு யூதா ஆசிரியப்பு கூடாரத்தில் வந்ததுனால அல்லது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்ததுனால எல்லாம் சேர்ந்து கொலை செஞ்சிட்டாங்க. இப்போ யூதா என்ன பண்ணுறான்? அவன் ஒரு இடத்துல இடறி விழுகிறான். எப்படி இடறி விழுகிறானா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிச்சுட்டு இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டுன்ட்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் கேட்டு வாங்கிட்டான். அதனால 1947 வரைக்கும் பிரஜாதிகளுக்குள்ளே அலைஞ்சு திரிஞ்சாங்க. அவன் சொத்தம் வாங்கிட்டு போகும்போது எல்லா ஜாதிக்கும் பிரச்சனை. 1947 வரைக்கும் அநேக தேசங்கள் அடிமைப்பட்டு தான் இருந்தது. அப்படியாக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல், மேசியான்னு ஏற்றுக்கொள்ளாமல், இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி சிலுவையில் அடிச்சுட்டு, சிலுவையில் அடித்ததுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டுன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போகிறான். ஆனாலும் தகப்பன் எப்போ வருத்தப்பட்டு வருவான்னு பார்த்துட்டே இருக்காரு. 1947 வருத்தப்பட்டு ஆண்டவரை நோக்கி போகிறாங்க. ஆண்டவர் அவங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்தப்போ யூதா கோத்திரமும் இடறிச்சு, லேவி கோத்திரமும் இடறிச்சு. காரணம் எதனாலனா, நாங்கள் தான் பலி செலுத்துகிறவங்க, ஆண்டவர் எங்கள் கூட தான் இருக்கார் அப்படின்னு போட்டி போட்டு இருந்ததுனால ரெண்டுமே இடறி போச்சு. ஏன்னா யூதர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையில் பிடிவாதமாக இருக்கிறவர்கள், லேவியர்கள் வந்து தேவனை ஆராதிக்கிற காரியத்தில் பிடிவாதமாக இருந்தாங்க. நாங்கள் தான் பலி செலுத்தணும், நாங்கள் தான் ஆசரிப்பு கடாரத்துக்குள்ளே போகணும், நாங்கள் தான் தேவனுடைய வேலை ஆலயத்தில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும், அந்த இதில் பிடிவாதமாக இருந்தாங்க. யூதர்கள் என்ன இதில் பிடிவாதமாக இருந்தாங்கன்னா, தேவனுடைய பிரமாணங்களில் பிடிவாதமாக இருந்தாங்க. அப்படி ரெண்டு பேரும் ரெண்டு காரியத்தில் பிடிவாதமாக இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போது யூதா கோத்திரத்தில் வந்ததுனால லேவியர்கள் அவரை கொன்னுட்டாங்க. யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேசியான்னு சொல்லி மதிக்காமல் இவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்ட்டு அவரை சிலுவையில் அணிஞ்சு கொன்னுட்டாங்க. அதே மாதிரி தேவன் எங்களோடு இருக்கிற இரண்டு கோத்திரங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து கொன்றது. அதே மாதிரி இன்றைக்கு கடைசி நாட்களில் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற இரண்டு கோத்திரங்கள் அதே வேலையை செஞ்சிட்ருக்குது, இன்றைக்கும் நடக்குது. மல்கியா 2:6-7
சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. அவன் சிறையுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
இன்றைக்கி லேவி கோத்திரம் எப்படி இடகுதுன்னா, தேவனுடைய வார்த்தையை நேரடியாக கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேதத்தில் எழுதியிருக்கிறது ஒன்று, இவன் பிரசங்கம் பண்ணுறது ஒன்று. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் சிந்தித்து தியானித்தானா, சத்திய வேதம் அவனுடைய வாயில் இருக்கும். அவன் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அப்படின்னா, சஞ்சரித்துன்னு சொன்னால் ஆலோசனைகளிலே நிலைத்திருந்து ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்தான், நோவா தேவனோடே சஞ்சரித்தான். சஞ்சரிக்கிறதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து அது என்னன்னு உணர்ந்துகிறது. அப்படி லேவி கோத்திரத்தில் வந்த ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து பேசினானா அநேகரை அக்கிரமத்திலேருந்து திருப்ப முடியும். அதே மாதிரி ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அப்போ இன்றைக்கு ஊழியக்காரன் வேதத்தை விட்டு போட்டு வேறு அநேக காரியத்தில் போய் தலையிட்டு அநேக வார்த்தைகளை பேசுகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண புரோக்கராக இருக்கிறாங்க, இடம் வாங்கி கொடுக்குறதுல இருக்கிறாங்க, பஞ்சாயத்து பண்ணுறதுல இருக்கிறாங்க, ஏதேதோ காரியத்தில் போய் தேவனுடைய வார்த்தையை விட்டு என்னென்னமோ காரியத்தை செஞ்சிட்ருக்காங்க. பத்தாவது ஆண்டவர் சொல்கிறார், அவன் சேனைகளும் கர்த்தருடைய தூதன், அந்த ஸ்தானத்தை அவன் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டு போட்டு எங்கெங்கே போகிறான், இப்படி போகிறதுனால கர்த்தருடைய வழியை விட்டு விலக்கி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். முதல்ல லேவி இடறான், அதுக்கப்புறம் அடுத்தவங்களையும் இடர பண்ணுகிறான். கிறிஸ்தவர்கள் முதலாவது அவங்க இடறி விழுவாங்க, இவங்க இடறி விழுந்ததுக்கப்புறம் தனக்கு அக்கம் பக்கம் யார் யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ, நண்பரில் இருக்காங்களோ, அவங்கள எல்லாத்தையும் இவனும் இடறி விழ பண்ணுவான். இன்றைக்கி இது நடந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல தான் இடறி விழுவான், இடறி விழுந்ததுக்கப்புறம் மற்றவங்களையும் இடற பண்ணுவான். சரி, யூதா இல்லை லேவி இப்படி பண்ணிகிட்ருக்கிறான், யூதா எப்படி இடறான்? இன்றைக்கி யூதா கோத்திரம் எப்படி இடறுகிறது? யூதா கோத்திரம் இன்றைக்கி எப்படி இடறதுன்னு கேட்டிங்கன்னா, மேசியா வரல அதனால் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்ட்டு இன்றைக்கும் அதே பிடிவாதத்தில் தான் இருக்காங்க. அந்த பிடிவாதம் எப்போ போகுதுன்னு கேட்டிங்கன்னா, உபத்திரவ காலம் தொடங்கி முதல்ல 3.5 வருஷம் கழிஞ்சு தேவனுடைய ஆலயத்தை கட்டினதுக்கப்புறம் அங்கு தேவனுக்கு ஒரு இடமும் மேசியாவுக்கு ஒரு இடமும் தேவ ஆலயத்தில் ஸ்தாபிப்பாங்க. அப்போ மேசியா உட்கார வேண்டிய இடத்துல ஒருத்த உட்காந்துக்குவான், தேவன் உட்கார வேண்டிய இடத்துல அந்திகிறிஸ்து போய் உட்காருவான். அப்படி உட்காரும்போது தான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனுஷனுக்கு நாங்கள் தரமாட்டோன்னு சொல்லிட்டு யூதர்கள் போராடுவாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய கண்ணு திறக்காது. 2.5 வருஷம்தான் அவங்க ஊழியம் செய்வாங்க. அந்த 2.5 வருஷம் வரைக்கும், அண்ணா 3.5 வருஷம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கண்கள் திறக்காது. தேவன்னை யார், மேசியாங்கிறது யாருங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த பிடிவாதத்திலே இருக்காங்க. அப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் ஒரு மனுஷன் உட்காரும்போது அங்கே வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் ஐயோ அன்னைக்கு வந்தது மேசியா தான், நாம் தெரியாமல் விட்டுட்டான்னு. காரணம் வந்து இயேசு கிறிஸ்து வந்தப்போ மேசியான்னு வந்தார், அப்போ தேவனுடைய பிரமாணத்தை கொடுத்தாரு. கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்னை மேசியான்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரு போகிறாரு, போயிட்டு திரும்பி வர்றாரு. நீங்கள் விரும்புகிற மேசியாவை நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ யூதர்கள் விரும்புகிற மேசியாவாக யார் அனுப்புகிறார்? யூதர்கள் நினச்சிட்டு இருக்காங்க மேசியானா என்ன, நம்ம நாட்டை பிடிச்சி கொடுப்பார், அப்புறம் தேவாலயத்தை கட்டுவார், எல்லாமே செய்வார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனம் கேட்டாங்க, இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை இப்போவா திரும்ப கொடுப்பீர் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ராஜா வேணும், அந்த நாட்டை பிடிக்கணும், தேவாலயம் கட்டப்படணும் அப்படி தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்கள ஆள போகிறது மேசியா தான். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு, ஆனால் நம்பலை அவங்க. அப்போ யூதர்கள் விரும்புகிற மேசியாவை ஆண்டவர் அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்? அவங்க நினைக்கிற மாதிரியே ஒரு மேசியாவை அனுப்புகிறார். அவர் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொடுப்பார், நான் ராஜ்யத்தை பிடிச்சி கொடுப்பார். யார் அது அப்படின்னா, அந்திகிறிஸ்து. அந்திகிறிஸ்து வருவான், தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொடுப்பான். அவன் தேவன் உட்கார வேண்டிய இடத்துல போய் அவன் உட்காருவான். அப்போ தான் தெரியும் இவங்க வந்து மேசியா இல்லை அப்படிங்கிறது. அப்போ தான் தெரியும், வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் தானியல் புஸ்தகத்தில் அதுக்குண்டான ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால் அது வரைக்கும் யூதர்கள் இன்றைக்கும் இடறி விழுந்துட்டு தான் இருப்பாங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை இடறி விழுந்துட்டு தான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நம்பாமல் பழைய ஏற்பாடு மட்டும் அவங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியாக இன்றைக்கும் லேவியர்களும் யூதர்களும் ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறார்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் இடற பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏசியா 28:14-18
ஆகையால் எசிரேலில் உள்ள இந்த ஜனத்தின் ஆளுகிற நிந்தைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அது பர்ச்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதும் மூளைக்கல்லுமாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறா. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாய் வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போகும். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் விதிக்கப்படுவீர்கள்.
போதும். இப்போ ஆண்டவர் இங்கே சொல்றார், சியோனில் ஒரு மூலக்கல்லை வைக்கிறார். அந்த மூலக்கல்லுக்கு அளவு எப்படி பார்க்கறதுனா நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைக்கிறார். அப்படின்னா எல்லாம் பிரமாணம் தான். அந்த மூளைக்கல் யாரு? சியோனில் இருக்கிற மூளைக்கல் கிறிஸ்து தான். அப்ப கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நியாயமும் நீதியும் தான் முக்கியம். அதைத்தான் தூக்கு நூலாக வைக்கிறார். அப்ப நியாயமும் நீதியும் இல்லாதவங்க எல்லாருமே இடறி விழுக வேண்டியது தான். அப்போ அவருடைய சிங்காசனமே பார்த்தீங்கன்னா நீதியும் நியாயம் தான் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அப்போ மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவனுடைய மூளைக்கல்ல அளவு நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா நியாயமும் நீதி தான். கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். அப்போ நூல் பிடிச்சா எப்படி இருக்கும்? கரெக்டாக அந்த பிரமாணத்தின்படி இருந்தால் மட்டும்தான் நாம் நிற்க முடியும். அப்போ தேவனுடைய பிரமாணமும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் நாம் பின்பற்றாமல் போகும்போது என்னாகும்? கண்டிப்பாக இடறி விழுவோம். இதில் குறிப்பாக இடறி விழுகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மரணத்தோடும் பாதாளத்தோடும் ஒப்பந்தம் செய்திருக்கிறவர்கள். பாதாளத்தோடும் மரணத்தோடு யார் ஒப்பந்தம் பண்ணியிருக்கா? ஏசாயா 28:18 மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். பாதாளத்தோடும் மரணத்தோடும் யார் ஒப்பந்தம் பண்ணியிருக்கா? இல்லை. எப்படி நாம எப்படி நாம நாமங்கிறது எப்படி? பாதாளம் சரி வச்சுக்கலாம். பாதாளம் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்படின்னா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படி தான் நாம் கிறிஸ்துவின் மேலே நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம தான் ரட்சிக்கப்பட்டப்போ என்ன பண்ணுறோம்? பாதாளத்தின் வாசல்கள் இல்லை நான் ஆமாந்தான்னு சொல்லியிருக்கிறான். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லைன்னு சொல்லிட்டு தான் நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இப்போ பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டிருக்குதா இல்லையா? பாதாளத்தின் வாசல்னா என்ன முதல்ல அதை சொல்லுவோம், அதை கண்டுபிடிப்போம். ஆ கரெக்ட். தேவனுடைய வார்த்தை இருந்ததுன்னா வாய் கட்டுப்பாட்டில் இருக்கும். வாய் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா எங் எது கட்டுப்பாடாக இருக்கணும்? வாய் கட்டுப்பாடாக இருக்கணும்னா எந்த இடத்துல கட்டுப்பாடு பண்ணா? ஆ இருதயம். இருதயத்தில் விருத்தச்சாதனம் பண்ணியிருந்தா மட்டும்தான் வாய் வந்து கட்டுப்பாடாக இருக்கும், இல்லாட்டினா இருக்காது. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்துவிட்டு பாதாளத்தின் வாசல், இருதயத்தின் வாசல் திறந்து வாயில் பாதாளத்தினுடைய எல்லா காரியமும் தெரியுது. பாதாளத்தின் வாசலை திறந்தான் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில், அதில் பெரும் புகையான வெட்டுக்கிளி வந்தது, ஆகாயம் கருத்து போச்சு. அப்படின்னா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அதை இழந்து போனவர்கள், உடன்படிக்கையை மீறினவர்கள் வாயை திறந்தாங்கன்னா ஆகாயமே கருப்பாக போயிடும். வெட்டுக்கிளி போல வார்த்தைகள் துள்ளி துள்ளி வரும். தேவையில்லாத வார்த்தைகள் துள்ளி துள்ளி வரும். அப்படி தேவனுடைய வார்த்தைகளில் இடறினவர்கள் பாதாளத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு இருக்கும், மரணம் அவர்களை மேற்கொண்டு இருக்கும். அப்படின்னா அவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பொழுது பாவ மனுஷன் செத்துருக்கிறான். அந்த செத்த பாவ மனுஷன் என்ன பண்ணிட்டான்? திருப்பி உயிர் அடைஞ்சிட்டான். அப்போ பாதாளத்தினுடைய வாசலும் திறந்துருச்சு, அந்த செத்த பாவ மனுஷனும் உயிரடைஞ்சிட்டான். பாவ மனுஷன் உயிரடையும் போது ஆவிக்குரிய மனுஷன் செத்து போயிடுவான். என் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் உயிரோடு இருக்கணும், ஒருத்தன் செத்து இருக்கணும். அது யார் உயிரோடு வச்சுக்கிறதுன்னு அவங்கவுங்க தான் முடிவு பண்ணிக்கணும். பாவ மனுஷனை உயிரோடு வச்சுக்கிட்டா ஆவிக்குரிய மனுஷன் செத்துருவான், ஆவிக்குரிய மனுஷன் செத்துக்கிட்டானா பாவ மனுஷன் உயிரோடு அறிவான். இப்படி பாதாளத்தினுடைய வாசல்களை திறவுகோலை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துட்டார். நீ பாதாளத்தை திறந்தீங்கன்னா பாவம் வெளியே வரும், ஆவி பாவ மனுஷன் உயிரடைஞ்சிருவான். பாதாளத்தை பூட்டினா பாவ மனுஷன் செத்துருவான், ஆவிக்குரிய மனுஷன் உயிரடைவான். அதனால் பாவம் மரணங்கிறது பாதாளத்தினுடைய திறவுகோள்கள், அது இரண்டு திறவுகோள்கள். அதான் திறவுகோள்கள் ரெண்டுங்கிறது பாதாளத்துக்கும் மரணத்துக்கும். அப்போ ரெண்டு திறவுகளை பூட்டுறதும் திறக்கிறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்படின்னா ஜலத்தினால் மறுபடி பிறக்கும்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறோம். அப்படின்னா இருதயத்தினுடைய பாதாள வாசலை பூட்டும் போது நம்முடைய கண்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும். இங்கே பாதாள வாசலை திறந்தாச்சுன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிறதான் தெரியும். அதே மாதிரி ஆவியில் மறுபடி பிறந்துட்டானா அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சாவியை போட்டு திறந்து உள்ளே போயிடலாம். அப்படின்னா மரணத்தை மேற்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே போயிடலாம். அப்படியாக சியோனில் இருக்கிற மூளைக்கல்லிலே இடறி விழுகிறவர்கள் பாதாளத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு இருக்கும். அவர் ரட்சிப்பினுடைய உடன்படிக்கை முறிக்கப்பட்டு திருப்பியும் பாவ மனுஷன் வந்ததுனால மரணம் அவர்களை மேற்கொண்டிருக்கும். அதனால் சியோனில் இருக்கிற மூளைக்கல்லில் இடறி விழுகிறவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர்கள், குறிப்பாக ஊழியம் செய்கிறவங்க. நிறைய பேர் நாங்கள் தான் அப்போஸ்தலர்கள், நாங்கள் தான் வந்து யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி நாங்கள் தான் சொல்லி ஆண்டவர் எங்கள் கூட இருக்காருன்னு சொல்லி யாராவது சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு பின்தொடரும். அப்படி சொன்னவங்க தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கணும். அப்படி இல்லைன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களை பின்தொடரும். ஒன்று பேதுரு 2:6-8.
அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்படியாதவர்களா இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள்.
போதும், சியோன் இருக்கிற மூளைக்கல்ல இடறது புறஜாதியோ முஸ்லீமோ ஆண்டவர் அறியாதவனோ இல்லை. இடறி விழுகிறவங்க எல்லாருமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கிறிஸ்தவர்களும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து கொண்டு இருக்கிறவர்களும் ஊழியக்காரங்களும் தான் இடறி விழுகிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க இடறி விழுவாங்க. இடறி விழுந்தாச்சுன்னா உடனே நியாய தீர்ப்பு தான், அதில் மாற்றமே இல்லை. அது பழைய ஏற்பாட்டில் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடறி விழுந்தாச்சு, அவன் எந்திரிச்சு தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தணும். எதனால் இடறி விழுந்தாங்கிறது பாவ அறிக்கை செஞ்சு மனம் திரும்பணும். அப்படி இல்லாத பட்சத்தில் திரும்பவும் திரும்பவும் இடறி இடறி விழுந்துக்கிட்டே இருந்தானா, அவன் இடறி விழுகிறவங்க மற்றவங்களையும் இடறி விழ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற நியாய தீர்ப்பு கடந்து வரும். அது வாதை போல் கடந்து வரும். அது பேச்சில் தெரியும், செயலில் தெரியும், வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமாக வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க திரும்பவும் தேவனுடைய வார்த்தைக்கு மனம் திரும்பும் வரை அந்த நியாய தீர்ப்பு அவர்களை விடாமல் பின்தொடரும். அதனால் நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்து எடுத்து படிச்சுக்குவோம். நம்ம வீட்டில் ஆசீர்வாதத்தை மட்டும் கேலண்டரில் போட்டு வச்சுக்குவோம். ஆனால் அங்கே சாபத்தை கொடுக்கும்போது நீ இந்த பிரமாணங்களை மீறி நடந்தால் நான் உனக்கு செய்வது என்னவென்றால், மழை பெய்யாது, மாப்பசைகிற தொட்டி சபிக்கப்பட்டு இருக்கும். மாப்பசைகிற தொட்டி எப்படி சபிக்கப்பட்டிருக்கிறது? இதயத்தில் சிந்தித்து தியானித்து முடிவெடுக்கிறது சபிக்கப்பட்டிருக்கும். அதான் மாப்பசைகிற தொட்டி சபிக்கப்பட்டிருக்கும். அப்படி இதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், ஒவ்வொன்றா நம்முடைய வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படியாக தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள், தேவன் எங்களோடு இருக்கிறார், எங்கள் மூலம் அற்புதங்கள் நடக்கிறது, நாங்கள் சொன்னோம்னா அந்த வார்த்தை பலிக்கும், நாங்கள் கை வச்சா அது நல்லா இருக்கும், நாங்கள் ஜெபம் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யார் யார் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்காமல் போகும் பொழுது அது தேவனுடைய வார்த்தையாக இருப்பதனால கண்டிப்பாக தேவன் நியாய தீர்ப்பை அனுப்புவார். ரோமர் 9 31-33. தப்பு இல்லாம வாசிங்க.
நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினால அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறதற்கான கல்லையும் தவறுதற்கான கல்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று.
போதும். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினாலன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசனாலே தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லிலே இடறினார்கள். அப்போ நியாயப்பிரமாண நீதிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன நியாயப்பிரமாண நீதி சொல்லுங்க பாப்பா? நியாயப்பிரமாணம்னா 10 என்ன அதில் நீதி? செய்யன்னு சொன்னது புதிய ஏற்பாட்டில் தான் வந்திருக்கு. செய்யாதே செய்யாதே செய்யாதேன்னு சொன்னது பழைய ஏற்பாட்டில். திருடாதே, பொய் சொல்லாதே, கொலை செய்யாதே. அப்போ அதை செய்யாமல் இருந்தால் நீதிமானாக முடியுமா?
முடியாது.
அதை கை கொண்டுட்டு நாங்கள் நீதிமான்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அதனால் அவங்க இடறி போனாங்க. அப்போ நீதி பிரமாணம் அதில் இல்லை. நீதி பிரமாணம் வந்து வேதத்தில் எங்கேயுமே நேரடியாக எழுதி கொடுக்கல. நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டாரு. நீதி பிரமாணத்தை எங்கேயுமே ஆண்டவர் நேரடியாக
எழுதலை.
நீதி பிரமாணத்தை அவர் நிறைவேற்றலை. நீதி பிரமாணத்தை எழுதி கொடுக்கல. ஆனால் நீதி பிரமாணம் பைபிளில் இருக்குது. அடையவில்லை. அப்போ நீதி பிரமாணம் ஒன்று இருக்குது, ஆனால் அந்த பைபிளில் எங்கேயுமே எழுதலை. மனசாட்சியில் நியாயப்பிரமாணம் தான் இருக்குது. கிரி இல்ல நீதி பிரமாணம் இருக்குது, நீதி பிரமாணம் இருக்கு, அப்பதான் அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது இருக்குது. எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குது.
நியாயப்பிரமாணத்தின் கீழ் தேடினார்கள்
அப்படின்னா விசுவாசத்தினாலே நீதி பிரமாணத்தை தேடினா கண்டுபிடிக்கலாம்.
என்னன்னு
அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல், அப்ப விசுவாசத்தினாலே நீதி பிரமாணத்தை தேடலாம். அங்கங்க ஆண்டவர் அதை மறைச்சு மறைச்சு ஒவ்வொரு வார்த்தைகளை அடக்கி வச்சிருக்காரு. இப்படி எழுதி கொடுத்தப்ப இன்னைக்கு இவ்வளவு வியாபாரம் நடக்குது. அப்ப நீதி பிரமாணத்தை எழுதி கொடுத்தாச்சுன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், ராயல்டி மொத்தமா வாங்கிட்டு நான் தான் சொந்தக்காரன்றான்ல. என்னை கேட்காம யாரும் இது பிரிண்ட் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு இருப்பான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீதி பிரமாணத்தை மறைச்சு வச்சுட்டாரு. நீதி பிரமாணம் பல இடங்கள்ல மறைஞ்சு மறைஞ்சு கிடக்குது. நீதி பிரமாணம் பல இடங்களில் கிடக்குது. அப்படி இன்னைக்கு நீதி பிரமாணத்தை எப்படி தர்றாங்க? இன்னைக்கு கிறிஸ்தவங்க எப்படி தர்றாங்க நீதி பிரமாணத்தை? அன்னைக்கு வந்து அப்படி தேடி அனுப்பி போயிட்டாங்க. இது இதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க எப்படி தேடுறாங்க, எப்படி தேடி இடறாங்க? நீதி பிரமாணத்தை எப்படி தேடி இடறி விழுகிறாங்க? அவனாவது அன்னைக்காவது நியாயப்பிரமாணத்தின் நீதியினால தேடினான்.
இன்னைக்கு
நியாயப்பிரமாணத்தின் நீதியும் கூட இன்னைக்கு இல்லை. அப்ப எப்படி இடறி விழுகிறான், எதை தேடி இடறி
விழுகிறான்?
இல்ல, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களும்
ஊழியக்காரன்
இல்ல. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களும் ஊழியக்காரங்களும் நீதி பிரமாணத்தை எதன் மூலம் தேடுறாங்க? ஏன்னா பல்லோகத்துக்கு பாஸ்போர்ட் கொடுக்கறது நாங்க தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது பழைய ஏற்பாடு, இப்ப இருக்கிறது. ஏன்னா பல்லவத்துக்கு போறது பாஸ்போர்ட் நாங்க தான் கொடுக்குறேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீதி பிரமாணத்தை தேடினா மட்டும்தான் பல்லவத்துக்கு போக முடியும். நீதி பிரமாணத்தை கை கொண்டா மட்டும்தான் இடறி விழுகாம இருக்க முடியும். இன்னைக்கு நீதி பிரமாணத்தை எப்படி தேடுறாங்கன்னா சபையினுடைய உபதேசம் மூலம் தேடுறாங்க. ஒவ்வொரு உபதேசம் வச்சுக்கிறாங்க, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுதான் நீதி. விட்டாச்சு. ஏன்னா பூர்ண ராகும்படி கடந்து போவோமாக. எப்படி பூர்ண ராகிறது? வசனம் சொல்லுது மறுபடியும் மறுபடியும் அஸ்திபாரத்தை போடாமல் பூர்ண ராகும்படி கடந்து போக சொல்லியிருக்காரு. அதனால நாங்கள் பூர்ண ராகும்படி கடந்து போகிறோம். ஆனால் அஸ்திபாரம் எங்கன்னு கேட்டால் அது இல்லை. கேட்டால் பைபிளே சொல்லியிருக்குதே, மறுபடியும் மறுபடியும் அஸ்திபாரம் போடாமல் பூர்ண ராகும்படி கடந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் நாங்கள் பூர்ண ராகும்படி கடந்து போகிறோம். ஆனால் அஸ்திபாரம் எங்கேன்னு கேட்டால் அது இல்லை. அஸ்திபாரம் போட்டால் தானே அதுக்கப்புறம் பூர்ண ராகும்படி கடந்து போகணும். இங்கே மறுபடியும் அஸ்திபாரம் போடுறதுக்குன்னு ஒரு தடவை கூட அஸ்திபாரம் போடவே இல்லை. அப்போ இன்னைக்கு இருக்கிற சபையினுடைய மூல உபதேசத்தின்படி நீதி பிரமாணத்தை தேடுகிறார்கள். அதனால் ஊழியக்காரனு இடறான், சபை விசுவாசிகளையும் இடறி விழுகிறாங்க. ஓசியா 14:9, ஓசியா 14:9. தேவனுடைய வார்த்தையில் நடக்காம இருக்கிறவன் எல்லாருமே இடறி விழுகிறான். தேவனுடைய வார்த்தையில் நடந்தானா அவன் இடராம சேரான், நேரான வழியில் போறான். தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சு அதை பின்பற்றாம போனானா அவன் கண்டிப்பா இடறி விழுகிறான். நீதிமொழிகள் 4:10-12. நீதிமொழிகள் 4:10-12.
என் மகனே, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளை உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும் போது உன் நடைகளுக்கு இடுக்கல் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் விடற மாட்டாய்.
போதும். அப்ப தேவனுடைய வார்த்தையில் என் மகனே, என் மகனே, என் வார்த்தையை கேள். யார் சொல்லு? என் மகனேன்னு சொல்றாரு. யார் அதை சொல்ல முடியும்? என் மகளே, என் மகனே, ஆண்டவரை தவிர வேற யாருமே சொல்ல முடியாது. என் மகனே கேள். அப்ப என் மகனேன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி வேணும்? ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அவர்களை தான் ஆண்டவர் என் மகனேன்னு சொல்றாரு. மற்றவங்கள என் மகனேன்னு சொல்ல மாட்டாரு. அவருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கோ, அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கார். அந்த மாதிரி இருக்கிறவங்களை மட்டும்தான், அது ரட்சிப்பினுடைய ஆரம்பம் மட்டும்தான், அது முடிவில்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களை மட்டும்தான் என் மகனேன்னு சொல்கிறாரு. மற்றவங்கள என் மகனேன்னு கூப்பிட மாட்டார். என் மகனேன்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் என்ன? என் மகனே, என் மகளே அப்படின்னு கூப்பிட்றாருன்னா அதனுடைய பின்னணி
என்ன?
அப்படின்னா அன்பா கூப்பிடுறாரு. என் மகனேன்னு சொல்லி கூப்பிடுறாரு, ஏன் இங்க வாங்க அப்படின்னு என்ன? கோபமா கூப்பிடுறாரு, ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஆண்டவருடைய ஆலோசனை, மிருதுவான ஆலோசனை, ஒழுங்கா தாய் சொல்ற ஆலோசனை மாதிரி ஆண்டவர் சொல்றார். இப்படியெல்லாம் போகாத, இப்படியெல்லாம் போனேன்னா வீணா உனக்கு பிரச்சனை வரும், நான் சொல்றதை கேளு அப்படின்னு. தகப்பன் என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். பாரு, முதல்ல பாருங்க, வார்த்தை ஏற்றுக்கொண்டா அதிக நாள் உயிரோடு இருக்கலாம். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன், நீ அவையில் நடக்கும்போது உன் நடைகள் இடுக்கன் உண்டாவதில்லை. ஆமாம், இன்னைக்கு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இடுக்கன் உண்டாகுது. எதை செஞ்சாலும் சரி, ஏதாவது பிரச்சனை வந்து முட்டுக்கு நிற்குது. அப்புறம் நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில காரியங்களில் ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க, ஆனால் இடறியே விழுக மாட்டாங்க. நம்ம பார்ப்போம், என்னடா அது இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், அவனுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குத, நாம் இப்படி தான் பண்ணுறான், அப்படி ரெண்டு அடி மெல்லமாக தான் போகிறான், அதுக்குள்ளே ஒரு சைக்கிள்காரன் வந்து நம்மளை மோதிடுறான், ஆனால் பைக்கில் வேகமாக போகிறான், அவன் கீழே விழுக மாட்டேன், ஒன்றும் நடக்க
மாட்டேங்குது.
அப்படின்னா அவன் சட்டப்படி அந்த வண்டியை ஓட்டுறான், ரைட்டு லெஃப்ட்டு இப்படி. ஆமாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் அந்த வண்டி ஓட்டுறான். நாம் என்ன பண்ணுறோம்? ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் பார்க்காம நம்ம எல்லாமே விழுந்து போகிறோம், ஒருத்த வந்து அடிச்சிட்றான். ஏன்னா நம்ம விதிமுறையில் கையாள்றது
இல்லை.
ஆமாம், அப்படி வருவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகல ஞானத்தையும் கொடுப்பார். அப்படி தேவனுடைய வார்த்தையிலே நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இடுக்கன் உண்டாவதில்லை, நாம் இடற மாட்டோம். அப்போது இப்போ நாம் வாசித்தோம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், தேவன் எங்களோடு இருக்கிறான்னு சொல்ற ரெண்டு கோத்திரத்துக்கு ஆண்டவர் இடவழுதன் கல்லை வைக்கிறார். இந்த கல்லை நீ தாண்டி வந்தீங்கன்னா அப்பதான் நீ வந்து ஆண்டவர் எங்க கூட இருக்காருன்னு சொல்றதுக்கு அர்த்தம். ஆண்டவர் எங்க கூட இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த கல்லில் இடது விழுந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட இல்லை, நானும் இல்லைன்னு சொல்லுவேன், ஜனங்களும் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால ஆண்டவர் எங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றது முக்கியமா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்றது முக்கியமா? ஆமாம், வருகிற நாட்களில் அதை பார்ப்போம். நம்ம செய்கிற காரியத்தை பார்த்து, நமக்கு வர ஆசீர்வாதத்தை பார்த்து மற்ற ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மற்றவங்கள்லாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கு நாம் எல்லோரும் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் எங்கள் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு ரெண்டு கோத்திரம் இடருது, இடறி இடறி இன்றைக்கி விழுந்து தாங்கள் இடறுகிறார்கள், மற்றவர்களையும் இடற பண்ணுகிறார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடறுவதற்காக நியமிக்கப்பட்டவர்களா அல்லது ஆசீர்வாதத்துக்காக நியமிக்கப்பட்டவர்களா? நம்ம ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம், சில நாட்கள் ஆண்டவர் எதுக்கு வச்சுருக்காருன்னா இடறுவதற்காக நியமிக்கப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இடறுவதற்காக நியமிக்கப்பட்டவர்களா ஆசீர்வாதத்துக்காக நியமிக்கப்பட்டவர்களா அப்படிங்கிறத நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து நம்முடைய நடைகளை சீர்தூக்கி பார்த்து நாம் எங்கெங்கே இடறி விழுகிறோம், எங்கெங்கே இடறி விழுகிறதுனா தோல்வி, பிரச்சனை, தீர்க்க முடியல, ஒரு கஷ்டம், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, எங்கேயோ ஒரு பக்கம் இடறி விழுந்தால் தான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். அப்படி நம்ம எப்படி எப்படியெல்லாம் இடறி விழுந்திருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போனால் கண்டிப்பாக இடர்கள் உண்டு. அது இங்கே இருந்தாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, லண்டனுக்கு போனாலும் சரி, உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பிரமாணம் தான். அதனால் ஊழியக்காரன் வந்து தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறது அவன் வேலை, போதிக்கலைன்னா ஊழியக்காரனை ஆண்டவர் விசாரிப்பார். அதனால் ரத்தம் சிந்தாதபடி பட்டயத்தை அடக்கி கொண்டிருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதனால் தேவ ஜனங்கள் இடறி கொண்டு இருக்கிறார்கள், தேவனுடைய ஊழியர்கள் இடறி விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்னங்கிறது பரிசோதித்து நாம் மனம் திரும்பினோம்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லாட்டினா இடறி இடறி விழுந்து விழுந்து நாம் மற்றவருடைய பரியாசத்துக்கு நிந்தைக்கும் ஆளாகி நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு இழந்து சாபத்தின் பிள்ளைகளாக மாறிடுவோம். அதனால் நாம் இடறுவர்களாக இருந்தால் இன்று தாமே நாம் இடறுதலுடைய காரணங்களை கண்டுபிடித்து மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நாம் தேவனுடைய வார்த்தைகளிலே நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்ம கூட இருக்கும்போது அப்போ நம்ம செய்கிற எல்லா காரியத்துலேயும் நாம் இடறி விழுகாமல் ஓடினாலே இடறி விழுக மாட்டோம். இப்போ இன்றைக்கி நிறையா ஊழியக்காரங்க, நிறையா விசுவாசிகள் சிலவங்க மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னென்னா தேவனுடைய பிரமாணத்தில் இருக்கிறதுனால அவங்க ஓடினாலே இடறி விழுக மாட்டாங்க. அப்போ தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். ஆமாம், அப்படி இதுக்கு உண்டான வசனங்கள் நிறைய நாம் பார்க்கலாம். அதனால் வந்து இடர்கள் நம்மளுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நாம் பரிசோதித்து அதிலிருந்து மனம் திரும்பினோம்னா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம இடராமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.